இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்கிற தலைப்பு, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் என்கிற இரண்டு ஆட்களை குறித்து நாம் சிந்திப்போம். கலாத்தியர் 4:21-25. கலாத்தியர் 4:21-25. போதும். இந்த வேத பகுதியை நாம் அநேகம் தரம் வாசித்திருக்கிறோம். இரண்டு ஞான அர்த்தம் உள்ள ஸ்திரீகள், ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலனாய் பவுல் வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்கார். அநேக கிறிஸ்தவர்கள் இதை தெரிஞ்சிருப்பாங்க, ஏன்னா வேதத்தில் இது பிரபலமான பகுதி. அப்படி மாம்சத்தின்படி பிறந்தவன் யார்கிட்ட பிறந்திருக்கானா, அடிமைகிட்ட பிறந்திருக்கிறான். ஆவியின்படி பிறந்தவன் யார்கிட்ட பிறந்திருக்கிறான், சுயாதீனம் உள்ளவர்களிடத்தில் பிறந்திருக்கிறான். 23 வாசிப்போம். போதும். அப்போ அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனம் உள்ளவன் இடத்தில் பிறந்தவள் வாக்குத்தத்தின்படி பிறந்திருக்கிறான். அடிமையான இடத்தில் பிறந்தவன் யார்? அடிமை இல்லை, முதல்ல ஆகார் தான் அடிமை. வேத புஸ்தகத்தின்படி பார்க்கும்போது ஞான அர்த்தம் உள்ள ஸ்திரீகள், அந்த ஞான அர்த்தம் உள்ள ஸ்திரீகள் இன்னைக்கு இருக்காங்க. அந்த ஞான அர்த்தம் உள்ள ஸ்திரீகளுக்கு ரெண்டு ஞான அர்த்தம் உள்ள பிள்ளைகளும் இருக்காங்க. அந்த பிள்ளைகள் ஒன்று அடிமையான இடத்தில் பிறந்த பிள்ளை, இன்னொன்று சுயாதீனம் உள்ளவர்களிடத்தில் பிறந்த பிள்ளை. நாம் யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நாம் கண்டுபிடிக்கணும். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறான். அடிமைன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் பாவத்திற்கும் அடிமைப்பட்டவர்கள். அதன்படி அதற்கு அடிமையாய் பிறந்தவர்கள் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறார். இப்போ மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறவன் ஆவியின்படி பிறந்திருக்கிறான். இதில் யார் முதல்ல பிறக்கிறான்? முதல்ல மாம்சத்தின்படி இருக்கிறவன் தான் பிறக்கிறான். மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கும் ஆவியின்படி பிறந்தவனுக்கு எவ்வளவு நாள் வித்தியாசம் தெரியுமா? இருக்காது அல்ல, இந்த கணக்கின்படி வரணும். பைபிளில் இருக்கிற கணக்கின்படி வரணும். ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் எவ்வளோ நாள் வித்தியாசம்? 12 அப்படின்னா நன்மை தீமை அறிகிற வயசு. நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், அடிமையானவற்றில் பிறந்தவர்கள், அப்படித்தான் நாம் இருந்தோம். ஆனால் 12 ஆகும்போது தான் தெரியும் யார் அடிமை யார் சுயாதீனம் உள்ளவன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அடித்து பிடிச்சி விளையாண்டுருப்பாங்க. எது ஆவியின்படி பிறந்தவனோ மாம்சன்படி பிறந்தவனா ரெண்டு பேரும் பார்த்தா அடையாளம் தெரியாது. இப்போ ஒரு எஜமான வீட்டில் எஜமானுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த எஜமானுடைய வேலைக்காரனுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டு பேரும் எப்படி அடித்து விளையாடுவாங்க? இந்த பையன் அவனை சாருன்னு கூப்பிடுவானா? உன்னால் நான் கட்டா, என்னால் நீ கட்டா, அப்படி தான் மாற்றி மாற்றி விளையாடுவானுங்க. நம்ம முதலாளி பிள்ள அவனை சாருன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. இவனை டேம்பா, அவனை டேம்பா, கடைசியில் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவானுக்கா. அப்புறம் பார்த்து ஏண்டா சண்டை போடுறீங்க, அவன் தான் என்னை அடித்தான் அப்படின்னு நான் விளையாட்டு போல இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட நாளாகும்போது இந்த அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் அவனுக்கு தெரியும், நம்ம அடிமை, நம்ம வீட்டு வேலைக்காரன், இத்தனை நாள் நம்ம கூட விளையாண்டு இருந்தவன் என்ன பண்ணுறான், அவன் முதலாளி, அவன் போய் அவன் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டான், அவன் காரில் போய் உட்காந்துக்கிட்டான், நம்மளை காரில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, அப்போ தான் தெரியும். அப்படி மாம்சன்படி பிறந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஒரு காலத்தில் மாம்சன்படி பிறந்தவர்கள் தான். ஆனால் நம்மளை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை மீட்டிருக்கார். அப்படி ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கும்போது அப்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நாம் வந்து அடிமைக்கு பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது, நம்ம யாருக்கு பிறந்தவங்களாக இருக்கணும், சுயாதீனம் உள்ளவர்களிடத்திலே பிறந்தவர்களாக நாம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி, அந்த பழைய ஏற்பாட்டுக்கு நாம் இருக்கக்கூடாது, புதிய ஏற்பாட்டினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாரு. கலாத்தியர் 4:28-31 வரை.
சகோதரரே, நாம் ஈசாக்கின் படி வாக்குத்தத்த பிள்ளையாக இருக்கிறோம், ஆயினும் மாம்சத்துப்படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவர்களின் மகன் சுயாதீனமுள்ளவர்களுடைய குமாரனோட சுதந்திரவாதியாக இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவர்களையும் அவளுடைய மகனையும் புறமே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனமுள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்.
போதும். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், மாம்சன்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை சின்ன வயசில் துன்பப்படுத்தின மாதிரியே அவன் பெரியவன் ஆகும்போதும் அவனை துன்பப்படுத்துகிறான். அப்போ சின்ன பிள்ளைகளை விளையாட்டு பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரும்போது என்ன ஆகுது, அவனை அடிமையை தனியாக விளக்கி நிறுத்து, அல்லது அவனை தள்ளு, அடிமையையும் தள்ளு, அவளுடைய அம்மாவையும் தள்ளு. யாருக்கு கட்டளை வருது? ஆபிரகாமுக்கு கட்டளை வருது. அப்போ ஆபிரகாம் அதையே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைமையில் இருக்கார். அதே மாதிரி அடிமையை சின்ன வயசில் துன்பப்படுத்துகிற மாதிரி இப்போ துன்பப்படுத்திட்டு இருந்தால் ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அடிமையானவனுக்கும் அல்லது மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கும் ஆவியின்படி பிறந்தவனுக்கும் வித்தியாசமே தெரியாது, எல்லாரும் ஒரே மாதிரி பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இவனுடைய எல்லா செயல்களும் மாறும், ஆவியின்படி மாறும். அப்போ சுயாதீனம் உள்ளவனாக அவன் மாறுகிறான். அப்படின்னா எதுக்கும் அடிமைப்படாதவனாக தேவனை பின்பற்றுகிறான், அதான் சுயாதீனம் உள்ளவன். சுயாதீனம் உள்ளவன் சொன்னால் அது வந்து ஏதோ பணக்காரனுடைய பேருன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். சுயாதீனம்னா சுதந்திரம், அதுதான் சுயாதீனங்கிறது மலையாள வார்த்தை. சுதந்திரத்துக்கு பிறந்த பிள்ளை, சுதந்திரமானவன். சுதந்திரம்னா என்ன, எதுக்கு அடிமைப்படாதவன். என்ன யூதா எதுக்கு அடிமைப்படலைன்னு என்ன அர்த்தம்? ஏமி சொல்லு பாப்பா, எதுக்கு அடிமைப்படலைன்னு என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? உலகத்தினுடைய எந்த காரியத்துக்கும் அடிமைப்படாதவன் தான் சுயாதீனம் உள்ளவன், சுதந்திரவாளி. எதுக்கு நான் கடனாளி இல்லை, இன்னைக்கு வேணாலும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ரெடி, எந்த கடனும் எனக்கு பாக்கி இல்லை, நான் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எதையும் என்னை பிடிச்சிக்கல, நான் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டேன். அடிமைனா பாவத்துக்கு அடிமை, பொய்க்கு அடிமை, அது என்ன விடாது. அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பாவ மனுஷன் அல்லது மாம்சன் படி பிறந்தவன் என்ன பண்ணுவானா, இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனை இந்த அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், எல்லாம் பெருசாக புதிய ஆளாக இப்போ மாறிட்டான், அடிக்கடி சர்ச்சுக்கு போகிறான் அப்படின்னு எழுத்தின்படியும் இருக்கிறவனும் துன்பப்படுத்துவான், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனுஷனும் துன்பப்படுத்துவான். இவ்வளோ நாள் இப்படி பொய்ய சொல்லிகிட்டு இருந்தியே, இன்றைக்கி மட்டும் மன மாறி பெரிய உத்தவன் ஆகிட்டியே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லும். அப்படி சொல்லும்போது என்னாது, நாம் அடிமையானவனா புறம்பே தள்ளணும், புறம்பே தள்ளணும் மட்டும் இல்லை அவனை பலி செலுத்தணும், இல்லைன்னு அடிக்கடி வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா அடித்து பிடிச்சி விளையாண்டது, அந்த பழக்கம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும், ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் அது போகாது. அதனால் என்னாகும், அவன் வந்து அந்த ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக துன்பப்படுத்தினது போல ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறான், அதனால் இப்பொழுதும் நடந்து வருகிறது, அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவனையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு, பாவத்தையும் அப்புறம் என்ன பண்ண, யாராவது பாவம் தான் அவங்க அம்மா, பொய் தான் அம்மா, மகன் யார், திருட்டுத்தனம் தான் அம்மா, மகன் யார் சொல்லியதா, திருட்டுத்தனம் தான் அம்மா, மகன் யார், அதான் சொல்கிறேன். இப்போ வந்து பாவம், பாவம் தான் அம்மா, மகன் யார், பொய் தான் அம்மா, அல்லது திருட்டுத்தனம் தான் அம்மா, மகன் யார், திருட்டுத்தனம் தான் அம்மானா, மகன் திருடன் அவன் தான் மகன், திருட்டுத்தனத்தையும் புறம்பே தள்ளு, அவனுக்கு பிறந்த மகன் அந்த திருடனையும் வெளியே தள்ளு, அதான் தாய், பொய் தான் தாய், பொய்யும் வெளியே தள்ளு, பொய்க்கு பிறந்த அந்த பொய்யனையும் வெளியே தள்ளு. அப்படி நாம் தள்ளி ஆகணும், தள்ளலைனா அன்னைக்கு துன்பப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி அநேகம் பேர் அந்த மாம்சன்படி இருக்கிறவனை புறம்பே தள்ளாதனால இன்றைக்கும் அது நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நாம் அடிமையானவனுக்கு மகனா, சுயாதீனம் உள்ளவனுக்கு மகனா, யாருக்கு மகன், மகன். ஆனால் நாம் எதுக்காக உனக்கு அடிமைப்பட்டிருந்தோம்னா அது அடிமை இல்லைன்னு தான் மகன். பொய்க்கோ திருடுக்கோ ஏமாத்துறதுக்கோ வஞ்சிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு சுவாபத்துக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருந்தால் நம்முடைய ஆத்மா அவனுக்கு பிறந்த மகன்தான். அதனால் அடிமை, அடிமையை புறம்பே தள்ளு, அவனுடைய அம்மாவையும் புறம்பே தள்ளு. நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் அப்படின்னா நாம் எதற்கும் அடிமைப்படாதவர்கள், நாம் இயேசுவுக்கு தான் அடிமை, அல்லது தேவனுடைய வசனத்துக்கு தான் அடிமை. அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து பாவம் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி நாம் எதற்கும் அடிமைப்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 4:1-5 வாசிப்போம். கலாத்தியர் 4:1-5.
இன்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாதியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்து அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் மூலமும் அவனுக்கு அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை,
அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை.
தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களையும் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீலேகத்துக்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
போதும். இங்க எஜமான் ஆனவன் அல்லது சுதந்திரவாளி ஆனவன் அடிமையாக இருக்கிற வரைக்கும், இல்லை சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் எஜமானுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படின்னா சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் மாம்சத்தின்படி பிறந்த பாவ மனுஷனுக்கும் ஆவியின்படி பிறந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படின்னா இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் 13 வயசு வித்தியாசம். அப்போ பிள்ளைகள் வளரும்போது இவனுக்குள்ளே எந்த மனுஷன் இருக்கான்னு 13 வயசு வரைக்கும் தெரியாது. 13 வயசுக்கு அப்புறம் இவனுக்குள்ளே என்ன இருக்குது, இவன் யாருடைய மகன், அதான் 12 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகள் அடிக்க மாட்டாங்க. 12 வயசில் தான் இந்துக்கள் பூணூல் போடுவாங்க. 12 வயசு வரைக்கும் பாலகர் பருவம். 12 வயசு வரைக்கும் அல்லது 13 வயசு வரைக்கும் இருந்த சந்தோஷம் பிள்ளையினுடைய மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அந்த முகத்திலேயே தெரியும். பிள்ளைகளை வளர்த்துனவங்களுக்கு தெரியலாம். 13 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பான். 13 வயசுக்கு அப்புறம் பார்த்தா என்னமோ யோசனை பண்ணுவான், முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு, என்னடா அப்படி இருக்கேன்னு. ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஊசியை திருடிட்டு வருவான். அப்போ தான் தெரியும், ஓ இவன் திருட்டுத்தனத்தை கொஞ்சம் பழகியிருக்கிறான். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பொய்யை சொல்லுவான். அப்போ கண்டுபிடிச்சிக்காங்க, ஓஹோ இவன் வந்து இவன் முகம் மாறி இருந்தது என்னன்னா எதையோ சிந்திச்சுட்டு இருக்கிறான் இவன் பாவம் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சு அவனுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சு அவனை தண்டிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவனை தண்டிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைய பக்கம் பக்கமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விளையாண்டு இருக்கும்போது சாப்பாடு இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க சாப்பாடு சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சிடும். அதுக்கு தெரியாது, இதே சாப்பிட்றதுக்கு வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட மாட்டான். இதே விடுறா நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும் ஆக்கி வச்சுருப்பாங்க அவங்க அம்மா. அந்த சாப்பாடு சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துடும், உட்கார்றா நான் சாப்பிடலாம். அது விளையாட்டுல இருக்கிற பழக்கம். ஆனால் 13 வயசு ஆனதுக்கப்புறம் அப்படி சொல்லுவானா? அதுக்கப்புறம் சாப்பாடு சட்டி தூக்கிட்டு போனா அவங்க அம்மா என்ன பண்ணான், ஆடி போட்டு பட்டையை கழட்டிடும். இவனும் என்ன பண்ணுவான், இவன் அந்த மாதிரி எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பா, இல்லை எங்கள் அம்மா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குதும்பா, அப்படியே ஓடி போயிடுவான். அப்போ கபடு சூது திருட்டுத்தனம் வந்து 13 வயசுக்கு மேலே அந்த குழந்தைய மனசில் இருக்கிறது வெளியே வரும். அதனால தான் இந்த ஆபிரகாமுடைய பையனுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஈசாக்குக்கு இஸ்மவேலுக்கும் 13 வருஷம் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தில் இவன் அடிமையானவன் பிறந்தவன் என்ன பண்ணுறான்னா அவன் ரொம்ப இவனை பார்த்துட்டு ரொம்ப தமாசு பண்ணுறான். யார் ஈசாக்குக்கு அவன் பால் மறந்த நாளில் ஒரு விருந்து பண்ணும்போது அடாடாட பெரிய நம்ம விருந்து நடக்குது, இத்தனை நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டு இப்போ அவனை மட்டும் பெருசாக தூக்கி வச்சு என்னமா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் போனான்னு அவனை விடலை. ஜனங்களும் தடுத்துட்டாங்க. உடனே அந்த பக்கம் போய் அவங்க அம்மாவோட சேர்ந்து அவன் பரியாசம் பண்ணுறான். அப்போ தான் வந்து சாரால் பார்த்து என்ன பண்ணுறான், இவனை இப்படி விட்டு வச்சா சரியில்லை, அவன் சின்ன பிள்ளையாக இருக்க வரைக்கும் ஒன்றா இருந்தான், இப்போ என்னுடைய மகனை பரியாசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரால் அன்னைக்கு அந்த காரியத்தை அவன் பண்ணி அன்னைக்கு இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிட்டான். அதே மாதிரி நம்மளுக்கு நன்மை தீமை அறிகிற வயசு 12 வயசு அல்லது 13 வயசு அப்படி ஆகும்போது, அல்லது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே வளர்ந்து வந்து இந்த பாவ மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாக அல்லது மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவிக்குரிய மனுஷனாக மாறும் பொழுது நாம் இந்த பாவ மனுஷனை புறம்பே தள்ள வேண்டும். இல்லாட்டினா அவன் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான், அப்போது நம்முடைய எதிர்காலம் முழுவதும் கெட்டு போயிடும். அப்படி அந்த ஆவிக்குரிய மனுஷனை மீட்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் வந்து சிலுவையில் மறித்து இந்த ஆவிக்குரிய மனுஷனை மீட்டெடுத்தார். அப்படி நாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். அப்படி இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நம்மளை மீட்டு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா சுயாதீனம் உள்ளவன், சுதந்திரமாக இருக்கிறவன், அவனுக்கு தான் புத்திர சுவிகாரத்தின் ஆக்கி ஆவி. அப்படின்னா ஆவிக்குரியபடி பிறந்தவனுக்கு தான் புத்திர சுவிகாரன் ஆவி. புத்திர சுவிகாரத்தின் ஆவினா தெளிவாக சொல்லப்போனால் இவன் தான் வாரிசு, அப்பாவுடைய சொத்துக்கு இவன் தான் வாரிசு, அல்லது இவன் தான் பட்டத்து இளவரசன், வருங்கால எஜமான் இவன் தான். அப்படி நாம் எல்லாரும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் சிலுவையில் மறித்து நம்மளை மீட்டுக்கொண்டார். மீட்டுக்கொண்டதுக்கப்புறம் நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா பரிசுத்தாவி பெறாதவங்க எல்லாருமே யாரு? அடிமையான இடத்தில் பிறந்தவன் தான், பாவத்துக்கு பிறந்தவன் தான், பொய்க்கு பிறந்தவன் தான். பரிசுத்தாவி இருதயத்தில் பெற்று அந்த பரிசுத்தாவி ஒரு மனுஷனை வழி நடத்த வேண்டும். இப்படி போ, அப்படி போ, இது செய்யாத, அது செய்யாதன்னு இந்த ஆவிக்குரிய மனுஷன் வழி நடத்திக்கிட்டே இருப்பான். அந்த ஆவிக்குரிய மனுஷன் தான் அந்த ஆவிங்கிறது பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி இல்லைன்னா வேற என்ன வரும்? அசுத்தாவி தான் வரும். அது எப்படி கண்டுபிடிக்கலானா, அவன் அசுத்தமாக இருப்பான், பேச்சு அசுத்தமாக இருக்கும், இன்னும் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி போனால் குளிக்க மாட்டான். சிலவங்களுடைய வாழ்க்கையில் போனால் பக்கத்தில் போனாவே நாத்தம் எடுக்கும், சிலருடைய வாழ்க்கையில் வீட்டுக்கு போனால் போதும் அது அப்படியே குப்பைத்தொட்டியாக இருக்கும். வெளியில் பார்த்தா நல்ல மேக்கப் பண்ணி அப்படி எப்படி சொல்லி வருவாங்க, பக்கம் பக்கமாக போய் பார்த்தா அந்த அசுத்தம் அப்படியே தெரியும். அவங்க நண்பர்களும் அப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி நாம் தேவனுடைய ஆவியை பெறும்போது தான் ஆவிக்குரிய மனுஷர்களாக மாறுகிறோம், அல்லது ஆவியின்படி பிறந்தவர்களாக மாறுகிறோம், அல்லது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெறுகிறோம், அல்லது எஜமானுடைய தேவனுடைய சொத்துக்கு அவகாசிகளாக மாறுகிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாத்தையும் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் படுத்த போகிறேன், என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படின்னா அநேக சொத்து இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போ தான் அதை அடைய முடியும். அப்படி அன்னைக்கு நடந்தது மாதிரி இன்றைக்கும் நடக்குது, அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த குறித்த காலம் வந்தாச்சு. எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா 13 வயசு. ஆவிக்குரிய நிலைமையில் பார்க்கும்போது பாவ மனுஷனுக்கு எப்படி இருக்கு, அடிமையானவனத்தில் பிறந்த மாம்சத்தின்படி பிறந்தவன் 40 வயசு, 45 வயசு, 50 வயசு இருக்கிறான்னு வச்சுக்கலாமே, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது இவன் மாம்சத்தின்படி பிறந்தானா ஆவியின்படி
பிறந்தானான்னு
அது கண்டுபிடிக்க முடியாது. நல்லவன் மாதிரியே செய்வான், நல்லவன் மாதிரியே பேசுவான். அவளை பார்த்தா அப்படி ரெண்டு மனுஷன் அவனுக்குள்ளே இருப்பான். ஏன்னா 13 வயசுக்கு தான் ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசமே தெரியல, 13 வயசுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். முதல்ல முகத்தில் தெரியும், முகம் வந்து வாடலாக இருக்கும், ஒரு செழிப்பு இருக்காது. அப்புறம் பேச்சில் தெரியும், அப்புறம் எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா செய்யலாம் செய்வாங்க. மறைமுகமாக இருக்கும்போது அந்த அடிமையானவன் பாவ மனுஷன் அவனுடைய வேலையை செய்வாங்க, அவனுங்க பேசுவாங்க. அப்படி ஆவியின் கனி எதுவுமே இருக்காது, ஆனால் ரசிக்கப்பட்டிருப்ப அதை இப்படி தெரியும் அப்படி தெரியும்னு சொல்லுவாங்க, எதுவுமே இருக்காது. இது மாதிரி எழுத்தின்படி அதே மாதிரி தான், 13 வயசு வரைக்கும் நல்ல பிள்ளைகளாக விளையாண்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா திட்டத்தனத்தை பழகிடுவாங்க. அப்படி இன்றைக்கி நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நாம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாம், ஆவிக்குரிய நிலையில் பிறந்திருக்கிறோம், ஆவியின்படி பிறந்திருக்கிறோம். அப்போ ஆவியின்படி இருக்கிற ஆவியின் கனிகள் சமாதானம், சந்தோஷம், இரக்கம், அன்பு எல்லாம் நம்மளுக்குள்ளேருந்து என்னாகும், நம்ம முகத்திலேயே தெரியும், பேச்சிலேயே தெரியும், செயல்லையே தெரியும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் வரும். அப்போ நம்மளை யார் வழி நடத்துகிறா, பசுத்தாவி வழி நடத்துதா அசுத்தாவி வழி நடத்துதா அப்படிங்கிறத, ஒரு நாள் இல்லைனாலும் பல நாள் திருட ஒரு நாள் ஆகப்படுவான், அப்படின்னா ஒரு வருஷம் இல்லைனாலும் பல வருஷம் கழித்து அந்த மரம் என்ன மரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சந்தன மரத்துக்கும் கருவேப்பிலை மரத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. சந்தன மரம் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கருவேப்பிலை மரம் பார்த்தவங்க, சந்தன மரம், சந்தன மரம் காட்டில் தான் இருக்கும், ஃபாரஸ்ட்டு கூட சுற்றி நடந்தவங்களுக்கு தெரியும். சந்தன மரம் நிறைய பார்த்துருக்கேன். சந்தன மரத்தினுடைய இலையும் கருவேப்பிலை மரத்தினுடைய இறையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை மரத்தினுடைய காயும் சந்தன மரத்தினுடைய காயும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. ஆமாம், ஆனால் அதை சாப்பிட முடியாது, சந்தன மரத்தினுடைய சாப்பிட முடியாது. சந்தன மரம் வந்து காய் காய்ச்சிருச்சுன்னா அது நல்ல விளைஞ்ச மரம், அது கொஞ்ச நாளில் சந்தன வாசனையை வீசும். கருவேப்பிலை மரமும் அதே மாதிரி தான், கருவேப்பிலை மரம் காய்ச்சிருச்சுன்னா என்னாகும், காத்தடிக்கும் போது அந்த கருவேப்பிலை வாசனை வீசும், இலை மோந்து பார்த்தா தெரியும் இது கருவேப்பிலை மரமா சந்தன மரமா. ஆனால் கனி பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்படி ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஆனால் வளர்ந்து வளர்ந்து வரும்போது என்னாகும், வாசனையெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி உலகத்தில் ஒரே மாதிரி இருக்கிற மரங்கள் நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும்போது கனி கொடுக்கும்போது தான் இது என்ன மரம் அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்த முடியும். அப்படி நம்மளுக்குள்ள மாம்சத்தின்படி பிறந்தவனோ ஆவியின்படி பிறந்தவனோ மாறி மாறி செயல்பட்டு இருப்பான். ஒரு வருஷம் இல்லைனாலும் ஒரு வருஷம் என்னாகும், கண்டிப்பாக கனி காய்ச்சிரும். அதே மாதிரி வாழை மரம் நட்டிருக்கும்போது இது என்ன வாழைன்னு எப்படி தெரியும், வாழைக்கண்ணு கொடுத்தாங்க கொண்டு வந்து நட்டி வச்சுருக்குறோம்
அவ்வளோதான்.
வாழைப்பழம் குளை தள்ளும்போது தான் தெரியும் இது என்ன ஜாதி வாழைன்னு. மலை வாழை இருக்குது, நேந்திர பழம் இருக்குது, பூ வாழை இருக்குது, என்னென்னமோ வாழையில் இருக்குது. ஆனால் வெளியில் பார்த்தா எல்லாம் வாழை மரம் தான், ஏதாவது இலை வித்தியாசமாக இருக்குமா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அரிசி பார்த்தீங்கன்னா வயலில் பயிராக இருக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை அறுவடை செஞ்சு அந்த அரிசியை கொண்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெரியும், சில அரிசி சமைச்சு பார்க்கும்போது தெரியும். அப்படி வந்து பாவம் மனுஷனும் ஆவிக்குரிய மனுஷனும் ஒரு போல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறான், அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. ஆனால் உண்மையான ஆவிக்குரிய மனுஷனும் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், அவனுக்கு அசுத்தம் இருக்காது, பொய் இருக்காது, கோல் சொல்கிற வேலை இருக்காது, இதெல்லாம் என்ன பண்ணுவான், பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுவான். நன்மை செய்வான், ஞானம் உள்ளவனாக இருப்பான், அறிவில் வளருவான், நல்லா படிப்பான், ஆண்டவர் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பான். அதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். அப்படின்னா நற்கிரியர் உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுப்பாரு, அவனுக்கு பணத்தையும் கொடுப்பாரு. இல்லாதவன் எவனோ அவனிடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா நற்கிரி இல்லைன்னா அவன்கிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஆண்டவர் பிடிங்கிட்டு விட்டுருவார். ஏன்னா சொத்து எல்லாம் யாருது, எஜமானது, எஜமானது. அவனை கொஞ்ச நாள் வரைக்கும் விட்டுருந்தார் பழகிறதுக்கு, ஆனால் அவன் திருந்துற மாதிரி இல்லை. அதனால் காற்றும் தண்ணீரும் ஆண்டவருடைய சொத்து. ரொம்ப கீழ்படினா அதையும் பிடிக்கிட்டு விட்டுருவார். அதையும் பிடிக்கிட்டு விட்டா என்ன ஆகும்? மரணம் தான் வரும். ஆதியாகமம் 21:8-12 வரை.
எல்லை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆனால் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் அடைவதை சாதாரண கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனின் பொறுப்பே தள்ளு தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சோத்திரவாதியாக இருப்பதில்லை என்றார். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கிற்கு உன் சந்ததி விலகும். ஆதலால் சாதாரண உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும்
கேள். அப்போ 12-13 ஆகும்போது பால் மறந்ததுக்கு அப்புறம் பெரிய விருந்து நடக்குது. விருந்து நடக்கும்போது தான் தெரியுது அடிமை யாரு சுதந்திரவாளி யாருன்னு. அதே மாதிரி நன்மை தீமை அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதில் பாவ மனுஷன் யாரு ஆவிக்கிரிய மனுஷன் யாருன்னு. பால் மறந்த நாளுன்னா நன்மை தீமை அறிந்த நாளில், அதான் பால் மறக்கிறது. அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு, நீங்கள் களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாக இருங்கள். அப்போ எழுத்தின்படி இல்லை, ஆவிக்குரியபடி. அப்படியாக பால் மறந்ததுக்கப்போ தான் தெரியும், நன்மை தீமை அறிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இவன் யாருக்கு பிறந்தவன், இவன் அடிமையா சுதந்திரவாளியா. அப்படி பரியாசம் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஆவிக்குரிய படி பிறந்தவன் என்ன பண்ணுவான்? ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பான், ஆவிக்குரிய கனிகளை சாப்பிடுவான், ஆவிக்குரிய காரியங்களை பேசுவான். அப்போ மாம்சன்படி பிறந்தவன் என்ன பண்ணுவான்? அவனை பரியாசம் பண்ணுவான். அப்போ தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து, தேவனுடைய ஞானத்தை குறித்து, அல்லது தேவனுடைய காரியங்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆண்டவர் ஒரு வியாக்கியானம் சொல்லியிருப்பார் இந்த வசனத்துக்கு இதை அடுத்தான. மாம்சத்தின்படி பிறந்தவன் என்ன பண்ணுவான்? அவன் தனியாக இன்னொரு வியாக்கியானம் பண்ணுவான். கடைசியில் கேட்டால் இப்படியும் சொல்லாமல்ல சொல்லு, ஆனால் அதுக்கு தண்டனை வேற. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கார் வசனத்தை விட ஒன்றையும் கூட்டாத குறைக்காதேன்னு. அப்போ தேவனுடைய வசனத்தை தேவனுடைய மனுஷன் பேசும்போது, அல்லது ஆவிக்குரிய மனுஷன் சிந்தித்து தியானித்து அதை பேசும்போது, பாவ மனுஷன் நம்மளுக்குள்ளேயே சரி அடுத்தவங்களானாலும் சரி அதையே பரியாசம் பண்ணும்போது ஆண்டவர் அதை பார்க்குறார். அது பரியாசம் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டார், பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பான். குறிப்பிட்ட நாளாகும் போது அவனை என்ன பண்ணுறாரு? அவனை தள்ளிடுறாரு. அன்னைக்கு வந்து ஆபிரகாம் அந்த மாம்சன்படி பிறந்தவனை வெளியே தள்ளிட்டான். வெளியே தள்ளிட்டு அவங்க போகிறாங்க, போய் என்ன பண்ணுறாங்க, தண்ணி கிடைக்காமல் இருந்து கஷ்டப்பட்டு போய் நானும் என் பிள்ளையும் சாக போகிறேன்னு ஓடிட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு மனுஷனை, இவன் பாவ மனுஷன்னு தெரியல, ஆவிக்குரிய மனுஷன் தெரியல, வந்து அனலும் இல்லை குளிரும் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இவனை நான் வாந்தி பண்ணி போடுறேன். அதான் புறவே தள்ளுறது. நீ யாருன்னு நிரூபி. அப்படி புறமே தள்ளின எப்படி இருக்கும், வாந்தி எடுத்தது எப்படி இருக்கும்? அவன் எந்த சொத்துக்கும் உரிமை கொண்டாட முடியாது. ஆண்டவர் தள்ளிட்டார்னா அப்புறம் எல்லாத்துக்கும் பரியாசமாக தான் நாம் இருப்போம். ஏன்னா நம்ம பரியாசம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரியாசக்காரனை அவனை திருத்துறதில்ல. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளுகிறவன் லட்சை அடைவான், தன்னையும் கரப்படுத்திக் கொள்கிறான். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை மனம் திரும்புறதுக்கே போக மாட்டார். அவன் ரொம்ப மோசமானவன். என்ன பண்ணாலும் வலிக்கல 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 வலிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரே முட்டை அடிச்சு விட்டா பருத்தி விட்டாச்சுன்னா அந்த ஜனங்களை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணுவார். அப்படி வந்து ஆண்டவர் நம்மளை தள்ளுறதுக்கு முன்னால் நாம் என்ன பண்ணோம், மாவியின்படி மறுபடி பிறந்து நம்முடைய அடையாளத்தை நாம் நிரூபிக்க வேண்டும். அல்லது பரிகாசம் பண்ணதில் விட்டு நாம் மனம் திரும்பி புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பால் மறக்கிறது நன்மை தீமை அறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பரியாசம் பண்ண போகக்கூடாது. அதாவது 13 வயசுக்கு அப்புறம் அல்லது தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சதுக்கப்புறம் எஜமான் அப்படின்னா தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய வசனமான இருக்கட்டும் தேவனுடைய எந்த காரியமாக இருக்கட்டும் அதில் பரியாசம் பண்ண போகக்கூடாது. அப்படி பரியாசம் பண்ண போகும்போது ஆண்டவர் செய்கிற காரியம் அவர்களை புறம்பே தள்ளுவது தான். எந்த இதுக்கும் அவனுக்கு உரிமை இல்லை. புறம்பே தள்ளியாச்சுன்னா அவன் உள்ளே வரணும்னு சொல்லி நினச்சாலும் முடியுமா, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க இப்போ இஸ்மவேலும் ஆகாரும் வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க, அங்கே போயிட்டு கஷ்டமாக இருக்குது முடியல எப்படியாவது மன்னிப்புன்னு இப்போ கேட்டு அவனை திருப்பி நம்ம உள்ளே போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி நினச்சா அப்புறம் முடிவாரா, நீ சிரிச்சதுனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்து தேவா நம்ம ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் இந்த மாதிரி சிரிக்க மாட்டோம், நாங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு நாங்கள் இருந்துக்கிறோம், நாங்கள் செஞ்சதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்புறம் அம்மா இன்னைக்கு விட்டுருப்பாரா? அதே மாதிரி தான் ஆண்டவரும் அதே மாதிரி தான். சிரித்ததுக்கப்புறம் அவனை வெளியே தள்ளிட்டு கஷ்டம் துன்பம் வந்துருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சாக போகிறோம், சரி சாகரை விட்டு போட்டு நான் இந்த மாதிரி சபையில் உட்காந்து சிரித்ததுனால அல்லது ஆவிக்குரிய காரியங்களை வியாக்கியானம் பண்ணும்போது நான் ஒரு வியாக்கியானம் பண்ணி சிரித்ததுனால தான் இந்த மாதிரி வந்துச்சு, ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம திரும்பவும் போய் ஆண்டவர் சமூகத்தில் போனால் ஆண்டவர் விடுவாரா? விடமாட்டார். நன்மை தீமை தெரிகிற வயசு வரைக்கும் ஆண்டவர் விட்டுருந்தார். எழுத்தின்படி 12-13 வயசு வரைக்கும் விட்டுருந்தார். ஆவிக்குரிய நிலைமையில் அவன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அவனுக்கு விட்டிருந்தார். ஏன்னா அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாது போல இருந்தார். ஆண்டவர் எவ்வளவோ நாம் பரியாசம் பண்ணியிருப்போம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதாக, தேவனை அறியாததுக்கு முன்பதாக வேதத்தை குறித்து நாம் எவ்வளவோ பரியாசம் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதை கணக்கில் எடுக்கவே இல்லை, அதை நோக்கியே பார்க்கல. ஆனால் தேவனுடைய வசனம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நாம் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் ஓய்வு நாள் தோறும் கேட்டதுக்கப்புறம் அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்ததுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உதடுகளிலே உச்சரித்ததுக்கப்புறம் நாம் ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய ஜபத்தினாலே ஆண்டவர்கிட்ட தான் பேசினதுக்கப்புறம் அதே மாதிரி தேவனுடைய வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டதுக்கப்புறம் நாம் பரியாசம் பண்ணுறதுக்கு போனோம்னா அது ஆண்டவர் புறம்பே தள்ளுவார். அதனால் இது சொல்லப்பட்ட காரியம் யாருக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது, ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிற காரியம் யாருக்கு துக்கமாக இருக்குது ஆவிக்குரிய நிலைமையில்? இல்லை, ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் நமக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்படின்னா ஆவிக்குரியபடி பிறந்த மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அது ஆபிரகாமுங்கிற இடத்துல யாருக்கு துக்கமாக இருந்தது போட்டால் என்ன வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும்? அதான் யாரு, அதான் யாரு, அதான் இப்போ கேள்வி. அப்படின்னா ஆண்டவர் இன்னும் ஆவிக்குரிய பழி பிறக்கிறவனுக்கு அப்பா இந்த ஆண்டவர் தான். இந்த தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணுறத கேட்கும்போது ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கு. அப்படி ஆபிரகாமுக்கு இந்த காரியம் அப்படின்னா பரிகாசம் பண்ணுகிற இந்த காரியம் தேவனுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அப்போ உடனே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நேரடியாக பதில் சொல்றாரு. இப்போ ஆபிரகாமுக்கு துக்கமான மாதிரி அந்த தேவனுக்கும் துக்கமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார், ஆபிரகாமை நோக்கி உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், இந்த பிள்ளையை குறித்து சொன்னது துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கிரத்தில் உன் சந்ததி விளங்கும். அப்படின்னா ஆவிக்குரியபடி ரட்சிக்கப்பட்ட மகனிடத்திலே அல்லது புதிய மனுஷனிடத்திலே ஆவியின்படி பிறந்தவன் இடத்திலே உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாம் கேள்வி. அதனால பாவ மனுஷன் பரியாசம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமாக இருந்த மாதிரி தேவனுக்கும் ரொம்ப துக்கமாக இருக்குது. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, நீ துக்கப்படாத, நானும் துக்கப்படலை, ஆனால் நீ என்ன பண்ண, வெளியே தள்ளிடு, அப்போ நானும் துக்கப்பட மாட்டேன். அப்போ ஆபிரகாம் துக்கப்படாமல் இருக்கும்போது ஆண்டவர் துக்கப்பட மாட்டார், நீ வெளியே தள்ளு, நீ பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவன் தினந்தோறும் நீ பரியாசம் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்படி மாம்சத்தின்படி பிறந்தவன் அல்லது பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் வச்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக அவனை வெளியே தள்ளணும். அவனை கூட வச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆவிக்குரிய மனுஷனை என்னைக்கு துன்பப்படுத்தி பரியாசம் பண்ணிட்டு இருப்பான். துன்பப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பரியாசமும் பண்ணுறான். இப்போ இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பாவ மனுஷனை புறம்பே தள்ளி இருக்கிறோம் அல்லது அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அவன் தான் பெரிய தலை தூக்கிட்டு நிற்கிறான். அவன் பேச்சில் தெரியுது, பரியாசத்தில் தெரியுது. எபிரேயர் 5:12 12-14 வரை
செய்யும்
போதும். இப்போ மாம்சின்படி பிறந்தவனுக்கும் ஆவிக்குரியபடி பிறந்தவனுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. எழுத்தின்படி 13 வருஷம். இப்போ காலத்தை பார்த்தால் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இருக்கிற ஜனங்களை பார்த்தால் எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு டீச்சராக இருக்க வேண்டியது அல்லது போதகராக இருக்க வேண்டிய வயசு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் மூலபிதாச வசனங்களை அல்லது பாலை கொடுக்க வேண்டியதாக போச்சு. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பேசுகிற மாதிரி பேசுனாதான் 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. அப்போ எப்பவுமே எல்கேஜி யூகேஜி பாடம் தான் பைபிள் சர்ச்சில் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா 40-50 வயசு ஆச்சு சரீரத்தின்படி. ஆனால் எப்பவுமே எல்கேஜி யூகேஜி பாடம் தான் நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஞானார்த்தம் உள்ள வசனங்களை பேசி இப்படி பண்ணால் தூக்கம் வருது அப்படிம்பாங்க. அந்த தூக்கம் வர்றதுக்கு உட்காருங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாலும் அந்த ஊர்க்கதை சொல்லி கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னால் தான் அது தூங்காமல் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு நாளும் கூட எல்கேஜி பாடம் தான் எடுக்க வேண்டியது. அப்படி சாகர வரைக்கும் எல்கேஜி பாடம் தான் இன்றைக்கி சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால், அது நிறைய பேர்த்துக்கு பால் கொடுத்தா குடிக்க தெரியல, புட்டியில் ஊற்றி தான் கொடுக்கணும். பாலை கிளாஸில் கொடுத்தா சில குழந்தைங்க உட்காந்து குடிச்சிட்டு பசியாக இருக்குதுன்ட்டு, சில குழந்தைங்க என்ன பண்ணாலும் குடிக்காது, அதுக்கு பால் புட்டியில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கலந்து கொடுத்தாதான் அது பிடிக்கும். அப்படி இன்னைக்கு ஆகிப்போச்சு. அப்படி பலமான ஆகாரம் அப்படின்னா நீதியின் வசனம், வேதத்தில் இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை வசனத்தை புரிஞ்சு இதனுடைய அர்த்தம் இதுதான், இதனுடைய அர்த்தம் இதுதான் சொன்னோம்னா அதை கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லை. பால் குடிக்கிற குழந்தைக்கு கறி பிரியாணி கொடுத்தா அது எப்படி சாப்பிடும்? அந்த மாதிரி எழுத்தின்படி கறி பிரியாணி நல்லா போட்டு வெட்டுவான். ஆவிக்கிரி நிலையில் கறி பிரியாணி கொடுத்தாச்சுன்னா எப்பா இது ரொம்ப புரிய மாட்டேன், ஜீர்ணம் பண்ண முடியல, புரிய மாட்டேங்குது. ஆனால் உலகக்காரியம் எப்படி பேசட்டும், எனக்கு புரிஞ்சுது புரிஞ்சுதா இதானா அப்படியா ஓ அதனுடைய பாஷை இதுதானா ரைட் ரைட் அப்படி பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய காரியங்களில் அவர் ஞானார்த்தம் வச்சு இதுக்கு அர்த்தம் எப்படி, இதுக்கு எப்படி அர்த்தம் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அது புரிய மாட்டேங்குது எனக்கு. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சரீர அளவில் நல்லா வளர்ந்துருக்கீங்க, 50 வயசு 60 வயசு ஆச்சு, ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் வளரலை, இன்னும் செல்ல பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, இன்னையும் சபை வேறுபாடு பிரச்சனை இந்த உபதேசம் சரியா அது சரியா இது சரியா என்ன ஏதுன்னு சின்ன பிள்ளைகள மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் கோல் சொல்லிக்கிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு அது சரியில்லை இந்த சரியில்லை இதை சரி மாற்றணும் அதை மாற்றணும் அந்த சபை நல்லாயிருக்கு இந்த சபை நல்லாயிருக்கு அப்படி சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நாளும் பைபிள் படிக்கிறதில்ல, பைபிள் படித்தாலே தெரியாது என்ன ஏதுன்னு. இப்படி சின்ன பிள்ளைகளாகவே ஆவிக்குரிய நிலைமையில் இருந்துட்டுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு நீதியின் வசனத்தை பேச முடியாது. அப்போ நீதியின் வசனத்தை பேசுகிறவங்களும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி ஒரே தகுதி இருக்கணும். இப்போ ஆண்டவர் கிருபையில் நான் நீதியின் வசனத்தை நான் சிந்தித்து தியானித்து நான் பேசுகிறேன். அப்போ கேட்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த நீதியின் வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் வேணும். அப்போ தினந்தோறும் பைபிள் படிச்சிருக்கணும், சிந்திக்கணும், அவனுடைய ஆவிக்குரிய மனுஷன் நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிட்ற அளவுக்கு நல்ல வாஞ்சியாக இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய வசனத்தில் நீதியின் வசனமாகிய கறி பிரியாணியை அல்லது பலமான ஆகாரத்தை நான் கொடுக்கும்போது ஆவிக்குரிய நிலையில் உங்களுக்கு கிரகிக்க முடியும் அல்லது ஜீரணம் பண்ண முடியும். இல்லாட்டினா ஒன்றுமே புரியாது. நாங்கள் இப்போ தான் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்ருக்கிறோம், இவர் என்னடானா எம்ஏ பிஏ படிக்கிறவங்களுக்கு நடத்துகிற பாடம் இங்கே நடத்துகிறாரு, சர்ச்சின்ட்டு வந்தால் மனம் திரும்பு ரசிக்கப்படு பாவத்தை விட்டு வெளியவா. அதனால் எத்தனை 20 வயசுலேயே ரசிக்கப்பட்டுருக்கேன், நான் கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இப்படி தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் எளிமையான வார்த்தைகளை சொல்லிட்டு வாரத்தில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமாக ஆடி பாடி அப்படி கொஞ்சம் பைபிளில் இருக்கிற ஏதோ வசனத்தை எடுத்து பேசி அப்படி ஆசீர்வாதமாக பேசுவார்னு பார்த்தா இவர் என்னடானா சின்ன பிள்ளைகளை அழுது வைக்கிற மாதிரி இதை படித்து அதை படித்து இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டு ஒரே பேஜார் பண்ணிட்டாரா? ஏன்னா வசனம் சொல்லுது நீ அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துங்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்தில் தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்குது, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் எப்பவுமே யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் போய் நிற்கலாம், அதுக்கு தடையே இல்லை. எந்த புறஜாதியானு வேணால் வரலாம் பிரகாரத்தில். ஆனால் 1வது கூடாரம் பரிசுத்த ஸ்தலம், 2வது கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம். 1வது கூடாரத்தில் தினந்தோறும் ஆசாரியன் போகணும். ஆசாரியன் போய் என்ன பண்ணணும்? தினந்தோறும் தினந்தோறும் போய் விளக்கு எண்ணெய் ஊற்றணும். என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நான் நிறைய தடவை இந்த காரியத்தை
பேசிட்டேன்.
இல்லை 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 அது இல்லை. நான் நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன், தினந்தோறும் எண்ணெய் ஊற்றுறதுனா என்ன? தினந்தோறும் நம்முடைய தவறை திருத்தி மனம் திரும்பி நம்முடைய விளக்கு எரியதை வைக்கணும். நம்முடைய விளக்குனா நம்முடைய ஆவி உயிருள்ளதாக இருக்கணும். மனம் திரும்பலைனா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பரிசுத்தாவி இல்லாமல் போயிடும், அல்லது இருதயத்தில் எரிகிற விளக்கு அணைஞ்சு போயிடும். அதனால் தினந்தோறும் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வெளிச்சம் அமைஞ்சு போயிடும். அப்படி தினந்தோறும் செய்யக்கூடிய காரியத்தை ஆசாரி என்ன பண்ணுவான், அவன் தினந்தோறும் பண்ணுவான். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவன் அப்பங்களை அடுக்கி வைக்கணும். தினந்தோறும் அவன் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கம் பண்ணுவான். தினந்தோறும் மனம் திரும்ப பிரசங்கம் பண்ணுறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அதுதான் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காரு. தினந்தோறும் மனம் திரும்பினா ஒவ்வொரு நாளும் நம்மளை பாவம் தாக்குது, அதுக்கு அடிமைப்படுகிறோம். அந்த சின்ன சின்ன பாவத்தை நம்ம அறிக்கிட்டு நம்ம மனம் திரும்பி முன்னேறணும். அப்படி மனம் திரும்பாமல் இருந்தால் என்னாகும், அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வளர்ந்து என்ன பண்ணுவான், இந்த சுதந்திரவாதியை அவன் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நசுக்குவான். அப்போ அவனால் சேர்த்து போயிடுவான். அப்புறம் அடிமையான வந்தால் மாம்சத்தின்படி பிறந்தவன் தான் அவன் ஆதிக்கம் பண்ணுவான். அதனால் தினந்தோறும் ஆசாரியன் பாவத்தை குறித்து மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு அது பிடிக்காது. ஆனாலும் உண்மையாக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் அந்த காரியத்தை செஞ்சால் தான் அவங்களுக்கு ஞாயிற்றுப்பு இல்லை, இல்லாட்டினா அவங்களுக்கு ஞாயிற்றுப்பு உண்டு. அதனால் இந்த காரியம் எனக்கு தெரிஞ்சது, அதனால் தினந்தோறும் மனம் திரும்புதலை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். காலையில் பார்த்தாலும் சொல்லுவேன், சாயங்காலம் பார்த்தாலும் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாலும் சொல்லுவேன், சனிக்கிழமை பார்த்தாலும் சொல்லுவேன். மனம் திரும்பு, ஆண்டவர் உண்மையான கிருபையாக இருக்கணும்னா நீ முதல்ல மனம் திரும்பு. ஆனால் அதான் சொல்லியிருக்குது, தினந்தோறும் ஆசாரியா அவனுடைய விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினாதான் அடுத்தவன் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறது எப்படின்னு தெரியும். அப்படி இன்னைக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் பாலையே குடிச்சிட்டு அப்படியே செத்துடுறாங்க. நம்ம நீதியின் வசனத்துக்கே வர்றதில்லை. நீதியின் வசனத்துக்கு வந்தாச்சுன்னா அவர்களுக்கு தேவன் அந்த புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவி அல்லது தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த நீதியின் வசனம் மூலம்தான் அவங்களுடைய சுதந்திர வீதம். அப்படின்னா ஆண்டவர் இந்த புத்திர சுவீகாரம் ஆவி இருக்கிறவங்களுக்கு அல்லது உண்மையான வாரிசுக்கு என்னென்ன சொத்து பரலோகத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த நீதியின் வசனத்தை கண்டுபிடிச்சாதான் ஓ நம்மளுக்கு இவ்வளவெல்லாம் சொத்து அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் உணர முடியும். அப்போ நம்ம தகுதி இவ்வளவு இங்கே இருக்குது, அப்போ நாம் இங்கே எப்படி வாழணும், அப்போ நாம் பரலோகத்துக்குரியவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், அப்போ பூமியில் சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது, அப்போ எல்லார் மாதிரி வாழக்கூடாது, ஏன்னா நம்ம ராஜாவின் வீட்டு பிள்ளைகள், இப்போ நாம் இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ராஜாவின் வீட்டுக்கு போவோம், அப்பா வீட்டுக்கு போவோம், அப்போ நம்மளுக்கு எல்லாமே சீர்வரிசைப்படி மொத்தமாக கிடைக்கும், நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சொத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் தெரியும். அதனால் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களில் ஆசைப்பட்டு இந்த பாவ மனுஷன் என்ன பண்ணுறான், மாம்சப்படி பிறந்தவன் இந்த பூமிக்குரிய காரியங்களை போய் அதுக்கு அடிமைப்பட்டுறான். அதனால் அவனுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் மறுபடி பிறந்திருந்தாலும் வளர மாட்டேங்கிறான், அவன் சின்ன பிள்ளையாகவே இருக்கான். ஒன்று குருந்தியர் 3 3 1-7 வரை.
மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் படாமல் வாடை கொடுக்கப்படுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பொல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளை செய்தார். அப்படி இருக்க நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்.
போதும், இது என்ன சபை, இது என்ன உபதேசம், அது அந்த சபை, இது இந்த சபை, அது சிஎஸ்ஆ, அது ஆர்சி, இந்த பெந்தகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிட்டு முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் இது விக்கிரகாராதனை, அது அவங்க அப்படி விக்கிரகாராதனை அப்படின்னு இந்த சபா வேறுபாடு இருந்தாவே அவன் சின்ன பிள்ளை தான், ஆவியில் இன்னும் வளரலை. இது இந்த உபதேசம் சரி, அந்த உபதேசம் சரி, அப்படி இப்படின்னு சொல்லி இது இந்த வியாக்கியம் அந்த வியாக்கியம்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தானா, அவன் சிறு பிள்ளை தான் இன்னும். சிலவங்க அந்த சபை பாஸ்டர் பேரை வச்சு சபையே வச்சுருவாங்க, பேதுரு சபை, அந்த பாஸ்டர் சபை, யோவான் சபை, சபை என்னன்னே தெரியாது, யோவான் பாஸ்டராக இருந்தானா யோவான் சபை. அப்படி எல்லாம் மாற்றி 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 ஒவ்வொருத்தரும் குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களுக்குள்ளே பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனால் பைபிளில் பேசுறதுக்கு போனாச்சுன்னா இவங்க விக்கிரகாராதனை, அது அவங்க விக்கிரகாராதனை, இது இந்த உபதேசம் சரியில்லை, அந்த உபதேசம் சரியில்லை. அப்படி வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயமே அழிந்து கொண்டு இருக்கிறது. சொல்லப்போனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஜாதி என்னும் நோய் அல்லது சபை பிரிவினைகள் என்கிற நோய் கலப்படமான தேவனுடைய வார்த்தைகளை பேசி, தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம் பண்ணி இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அப்படியே எழுதியிருக்கிற மாதிரி வாசித்து சிந்தித்து தேவ ஆவியானவர் என்ன வியாக்கியானம் சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டாங்கன்னா அவங்க ஆவியில் வளரலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு வேண்டி தான் கிறிஸ்தவங்களாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டி அல்ல. சுடுகாட்டுக்கு, கல்யாணத்துக்கு, இதுக்கு தான் இன்றைக்கி கிறிஸ்தவ சபைக்கு போகிறாங்க. செத்த அங்கே அடக்கம் பண்ணுவோம், அது செத்தவனுக்கே தெரியாது. ஆனால் என்னென்னமோ பண்ணியிருப்பான், அது எங்கேயோ ரோட்டில் செத்து கிடப்பான். அப்படி அடையாளம் தெரியாமல் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கிறிஸ்தவங்க. கல்யாணத்துக்கு மட்டும் ஞானசாமி எடுப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வருவாங்க, அப்புறம் கடைசியில் அவ்வளோதான், டாடா காமிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இன்னைக்கு வெளிப்படையான மதத்தை சார்ந்த காரியத்துக்கு மட்டும்தான் இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய மனுஷன்லாம் அவங்களுக்குள்ளே வளரலை, ஆவிக்குரிய காரியம் எதுவுமே இல்லை. அப்படி நிறைய போதகர்களை பிடிச்சிட்டு அவங்க பேரை சொல்லிட்டு இப்படி இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருமே இல்லை, எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரங்க தான். ஆனால் தேவன் ஒருவர் தான் இந்த ஆவிக்குரிய செடி வளருதா, ஆவிக்குரிய மரம் வளருதா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் வளர்றான்னு ஆண்டவர் தான் வளர வச்சார். இப்போ நான் தமிழ்நாடு கேரளாவில் எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கேன், எத்தனையோ உபதேசத்தை கேட்டிருக்கிறேன். ஆனாலும் எதையும் நான் நம்பலை. நான் பைபிள் படித்தேன், நான் சிந்தித்தேன், தியானித்தேன், அதனால தான் எனக்கு வேதம் புரிஞ்சுது. கிறிஸ்தவனுடைய மத அடிப்படையில் இருக்கிற மூல உபதேசத்தை ஒருத்தன் பின்பற்றி வளர்ந்தானா அவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவ்வளோ, அதுக்கு மேலே இருக்காது. வசனம் சொல்லுது, ஸ்ரீயின் இடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் புரியிறவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். அப்படின்னா ஸ்ரீனா சபை, சபையின் உபதேசத்தின்படி மறுபடி பிறந்தானா அவனுடைய வாழ்நாள் புரியினது. சிலவங்க ஈஸ்டர் அன்னைக்கு ரசிக்கப்படுவாங்க, சிலவங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கு ரசிக்கப்படுவாங்க, சிலவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரசிக்கப்படுவாங்க, சிலவங்க புது வருஷம் அன்னைக்கு ரசிக்கப்படுவாங்க. அந்த ரசிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஒரு வாரம் இருக்கு, அவ்வளோதான். அப்புறம் வருஷம் 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 சபைக்கு எப்போ பார்க்கலான்னா குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அது ரெண்டு பக்கம் பக்கமாக வருது. அதே மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படி மட்டும் பக்க பக்கமாக வர்றதை போயிட்டு வந்துடுவாங்க. அப்படி இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். ஆனால் நாம் வந்து ஆவியின்படி பிறந்தவர்கள். ஆவிக்குரியபடி நாம் நடந்து ஆவியின் கனிகளை கொடுத்து கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளில் இருந்து நாம் சிந்தித்து தியானித்து நாம் தேவனுடைய புத்திரராகும்படி நாம் மாற வேண்டும். இந்த வசனம் கேட்குற வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் இருந்தாவது நாம் நம்மளுக்குள்ள ஆண்டவர் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அல்லது பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதன்படி நடக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி நம்மளுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நம்மளுக்கு அழைத்திருக்கிறார், சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சுதந்திரத்தை எப்போ நம்ம கையில் நம்ம பெற்றுக்கொள்வது? அப்போ முடிவு வரை நினைத்திருந்தால் தான் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான சுதந்திரத்தை நாம் அடைய முடியும் அல்லது தேவனுடைய பக்கத்தில் போய் இருந்து நாம் அதை அனுபவிக்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வர கஷ்டத்துக்கு ஆண்டவர் உதவி செய்யலைன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி என்ன அர்த்தம்? கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வேலை இல்லை, வியாதி, துன்பம், சோதனை. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்னா வந்து அந்த மாதிரி சோதனையே வந்திருக்காது. வசனம் சொல்லி தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவன் அவன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ தேவன் ஆவி நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த மாதிரி இச்சைகளுக்கு நாம் ஆட்பட்டிருக்க மாட்டோம். அதனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன்தான் இருக்கிறான். அவனை பழைய மனுஷனாக வச்சுக்கிறதா, புதிய மனுஷனாக வச்சுக்கிறதா, அல்லது பாவ மனுஷனாக வச்சுக்கிறதா, ஆவிக்குரிய மனுஷனாக வச்சுக்கிறதா, அல்லது ஆவிக்கு மாம்சத்தின்படி பிறந்தவனாக வச்சுக்கிறதா, சுதந்திரவாளியாக வச்சுக்கிறதா, அப்படிங்கிறது நாம் தான் முடிவு பண்ணணும். ஏதோ ஒரு மனுஷன்தான் உயிரோடு இருக்க முடியும். ரெண்டு மனுஷன் எப்பவுமே உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தன் சாகடிச்சா தான் ஒருத்தன் உயிர் வாழ முடியும். நம்முடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை ரெண்டும் போராடிக்கிட்டே இருக்கும். போராடிட்டு ஒன்று ஒன்று ஜெயிக்கலன்னு என்ன ஆகும்? ஒன்றா திருடுறதுக்கு போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், வேண்டாம்ப்பா. நம்முடைய இருதயத்தில் ரெண்டு பேர் சொல்லுவாங்க, ரெண்டில் எதுக்காவது ஒன்று நாம் கீழ்படியணும். நம்ம எதுக்கு கீழ்படியாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? திருடலாம் வேண்டாம், திருடலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்? என்ன சொல்லுங்க பாப்போம். அதான் என்ன ஆகும் நம்முடைய வாழ்க்கையில்? எழுத்தின்படி இதயத்தில் போராட்டுறதோம்னா நம்ம சரியில் அதுக்கு என்ன எண்ணத்துக்கு என்னவா மாறும்? எப்படி போகும்? தவிக்கும். அவன் கொஞ்சம் அப்படியே சிந்திச்சுட்டே இருந்தாலும் பைத்தியமாயிருவான். என்ன வேலை செய்யறதுன்னே தெரியாது. இங்கே போவான், அங்கே வரணும், அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். என்ன முடிவெடுக்கிறது தெரியல. அப்படி நிறைய பேர் முடிவெடுக்க தெரியாமையே வாழ்க்கையை வந்து போக்கிட்டு இருக்காங்க. பதில் மேல் போன மாதிரி இந்த பக்கம் தவறுதான், அப்படி போகிறதா, இந்த சபைக்கு போகிறதா வேண்டாமா, இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா, இந்த வேலை தான் இப்போ நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னு செய்கிறதுக்கு மனசு இல்லை. அந்த வேலை கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைக்கும். அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. இதை பார்த்தா அது கொஞ்சம் அப்படி தான் தெரியும். ஆனால் நம்ம மனசில் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி நாம் ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அதை பின்பற்றுறதுக்கு. சாபம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முதல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தனை ஏமாற்றி ஒருத்தனை போய் சொல்லி இப்படி இப்படியெல்லாம் வாங்கி இப்படி வரும்போது பார்த்தோன்னா எப்போ நம்ம என்ன நினச்சா எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாரு, எப்படி வருமானம் வருது பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆகும், அந்த கனி கொடுக்கும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு அப்புறம் தான் முடிப்பாங்க. அப்போ திரும்பி போய் நல்லது செய்யலான்னா அதுக்கும் நேரம் இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படணும். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவான்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பல கஷ்டங்களை சகித்திருக்காங்க. ஆனால் போக 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 அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அதனால் நாம் மாம்சத்தின்படி பிறந்தவர்களா ஆவியின்படி பிறந்தவர்களாங்கிறத நம்ம பரிசோதித்து பார்ப்போம். அந்த பாவ மனுஷன் நம்ம இன்னும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தானா, அல்லது அந்த மாம்சத்தின்படி பிறந்தவன் இன்னும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தானா, அவனை நாம் புறம்பே தள்ளுவோம். அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் சுதந்திரமாக எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.